ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
உம்மான்மவோடும் இருப்பாராக.
யோவான் எழுதிய தூயனர் செய்திலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாற்றி உமக்கு.
பிரிவு 6 இறை வார்த்தைகள் 22 தொடங்கி 29 முடிய. இயேசு 5000 பேருக்கு உணவளித்த பின் சீடர்கள் புறப்பட்டு கரையிலேயே மறுநாள் மக்கள் கூட்டமாய் நின்று கொண்டிருந்தார்கள். முந்தின நாள் ஒரு படகை தவிர வேறு படகு எதுவும் அங்கு இல்லை என்பதையும், அதில் இயேசுவின் சீடர்கள் மட்டும் போனார்களே அன்றி இயேசு அவர்களோடு அப்படகில் ஏறவில்லை என்பதையும் அவர்கள் கண்கூடாக பார்த்திருந்தார்கள். அப்போது ஆண்டவர் கடவுளுக்கு நன்றி செலுத்தி கொடுத்த உணவை மக்கள் உண்ட இடத்திற்கு அருகில் திபேரியாவிலிருந்து படகுகள் வந்து சேர்த்தன. இயேசுவும் அவருடைய சீடரும் அங்கு இல்லை என்பதை கண்ட மக்கள் கூட்டமாய படகுகளில் ஏறி இயேசுவை தேடி கப்பர்நாகுமுக்கு சென்றனர். அங்கு கடற்கரையில் அவர்கள் அவரை கண்டு, ரபி, எப்போது இங்கு வந்தீர் என்று கேட்டார்கள். இயேசு மறுமொழியாக, நீங்கள் அரும் அடையாளங்களை கண்டதால் அல்ல, மாறாக அப்பங்களை வயிறார உண்டதால்தான் என்னை தேடுகிறீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். அழிந்து போகும் உணவுக்காக உழைக்க வேண்டாம், நிலை வாழ்வு தரும் அழியா உணவுக்காகவே உழையுங்கள். அவ்வுணவை மானிட மகன் உங்களுக்கு கொடுப்பார், ஏனெனில் தந்தையாகிய கடவுள் அவருக்கே தம் அதிகாரத்தை அளித்துள்ளார் என்றார். அவர்கள் அவரை நோக்கி, எங்கள் செயல்கள் கடவுளுக்கு ஏற்றவையாக இருப்பதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். இயேசு அவர்களை பார்த்து, கடவுள் அனுப்பியவரை நம்புவதே கடவுளுக்கு ஏற்ற செயல் என்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு. நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? 2019 ஆண்டு தூய பவுல் குருத்துவ கல்லூரியிலே 3 ஆண்டு படித்து கொண்டிருந்த பொழுது, ஒவ்வொரு ஆண்டுமாக ஒவ்வொரு முகாமை நடத்துவார்கள். முதல் ஆண்டு இறையியல் படிக்கின்ற பொழுது சமூக பகுப்பாய்வு என்ற ஒரு முகாம் நடக்கும். 2 ஆண்டிலே சமூக குறுக்கீடு என்ற ஒரு முகாம் நடக்கும். 3 ஆண்டு படிக்கின்ற பொழுது பாஸ்டரல் கேம்ப் என்று சொல்லப்படுகிற மேய்ப்பு பணி சார்ந்த பங்கு பணியிலே எவ்வாறு ஒரு அருள் பணியாளர் உருவாக வேண்டும், பங்கை குறித்த அவருடைய பார்வை எப்படி இருக்க வேண்டும், பங்கிலே அவர் இவற்றையெல்லாம் எடுத்து நடத்த வேண்டும், அல்லது பங்கு பேரவை எப்படி இருக்க வேண்டும், அதனுடைய பொறுப்புகள் என்னென்ன, அதில் பங்கு தந்தையினுடைய கடமை என்ன என்பது குறித்த 3 ஆண்டிலே பங்கு மேய்ப்பு பணி முகாமானது நடைபெறும். இவ்வாறாக பவுல் குருமடத்திலே படித்து கொண்டிருந்த பொழுது கோட்டாறு மறை மாவட்டத்தில் இருக்கிற 8 அடை என்ற பங்கிற்கு இந்த 3 ஆண்டிலே பங்கு மேய்ப்பு பணி முகாமிலே பங்கெடுக்க நானும் என்னுடைய வகுப்பு தோழர்களும் எங்களுக்கு பொறுப்பாக இருந்த தந்தையின் வழிகாட்டுதலிலே அங்கே ஏறக்குறைய 15 நாட்கள் தங்கியிருந்து அந்த பங்கு சூழலையும் மக்களையும் மண்ணையும் பற்றி படித்து தெரிந்து கொண்டோம். அதிலே ஒரு நிகழ்வாக அங்கே கன்னியாகுமரி பங்கிற்கு ஒரு நாள் நாங்கள் சென்றிருந்தோம். அந்த கன்னியாகுமரி பங்கிலே 2 மணி நேரம் எங்களுக்கு ஒரு கூடுகையானது ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அதாவது எதை குறித்தது என்று சொன்னால், அன்றைய சூழலிலே மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்தி கொண்டிருந்த இணையம் சரக்கு பெட்டக துறைமுகத்தினுடைய அடித்தளம் தொடங்கி அதனுடைய கட்டுமான பணிகள் என்னென்ன, அவற்றால் யாருக்கு சாதகம் யாருக்கு பாதகம் என்பதை குறித்த தெளிவான பார்வையை மக்களுக்கு எப்படி ஒரு பங்கு பணியாளராக இருந்து அருள் தந்தையர்கள் தங்களுடைய பொறுப்புணர்வின் நிமித்தமாக செயல்பட்டார்கள் என்பதை மிக தெளிவாக ஒரு கலந்துரையாடல் வழியாக எங்களுக்கு எடுத்து கொடுத்து கொண்டிருந்தனர். அப்போது அந்த பங்கினுடைய பங்கு தந்தையாக இருந்தவர் எங்களுக்கு இந்த சூழலையெல்லாம் விளக்கி கொண்டிருந்த பொழுது அவர் இப்படியாக இறுதியிலே சொன்னார், நாங்கள் இது வந்தால் என்ன நடக்கும், இதனுடைய பின்னணி என்ன, இவற்றால் யார் பயன்பெறுவார்கள், யார் பயனற்றவர்களாக மாறிப்போவார்கள், வாழ்விடம் எப்படி மாறிப்போகும், வாழ்க்கை சூழல் எப்படி தடமாறிப்போகும், இதனால் மீனவர்களுக்கு நடைபெறக்கூடிய துரோகங்களும் துயரங்களும் என்னென்ன என்பதையெல்லாம் நாங்கள் சொன்ன பொழுது அங்கிருந்த சிறுவர் தொடங்கி பெரியவர் வரை எங்களிடத்தில் கேட்ட ஒரே ஒரு கேள்வி இதுதான், ஃபாதர் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதுதான். ஆக அப்படிப்பட்ட சூழலிலே அந்த அருள் பணியாளர்கள் தங்களுடைய பங்கு மக்கள் கேட்ட நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்ற கேள்விக்கு அந்த மக்கள் தங்களையே முழுமையாக கையளித்ததால் இப்பொழுது நலமாக வாழக்கூடிய சூழல் அங்கே உருவானது என்று அந்த அருள் பணியாளர் பங்கு பணியாளராக இருந்தவர் எங்களிடத்திலே சொன்னார். அதை கேட்ட நாங்கள் ஒவ்வொருவரும் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று அவரிடத்திலே கேட்டோம். அப்போது அவர் எங்களுக்கு சொன்னார், ஒரு பங்கு பணியாளர் என்பவர் பங்கிலிருக்கிற அறைக்குள்ளே முடங்கி போபவர் கிடையாது, மாறாக தன்னிடத்திலே ஒப்படைக்கப்பட்ட ஒவ்வொரு மக்களையும் கண்ணும் கருத்துமாக கண்காணித்து அவரை நல்வழிப்படுத்த வேண்டியது பங்கு பணியாளருடைய பொறுப்பு என்று சொன்னார். இறைசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, இன்றைய இறைவாக்கு வழிபாடு முழுமையாக தென்படக்கூடிய ஒற்றை கேள்வி என்னவென்றால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதுதான். உயிர்த்த ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து தன்னை காட்சிகளின் வழியாக திருத்தூதர்களுக்கும் மற்றவர்களுக்கும் எண்பித்து காட்டுகின்ற பொழுது திருத்தூதர்களுடைய உள்ளம் பற்றி எரிகிறது, அப்பத்தை பிடுகின்ற பொழுது அவருடைய கண்களெல்லாம் தெரிகிறது, நாங்கள் எதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றினோம் என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்கிறார்கள், பழைய பாவ வாழ்க்கைக்குள்ளே மீண்டுமாக மூழ்கி போய்விடாமல் மீண்டு எழக்கூடிய வல்லமையான வாழ்வுக்குள்ளே அவர்கள் தங்களையே ஒப்பு கொடுத்து ஆவிக்குரிய மூழ்குதலிலே அவர்கள் தங்களை இணைத்து கொள்கிறார்கள். இயேசு கிறிஸ்து எதை கற்றுக் கொடுத்தாரோ அந்த கற்றுக் கொடுத்த போதனைகளை மக்களுக்கு கொண்டு செல்வதற்காக தூய ஆவியினுடைய பொழிவை அவர்கள் அங்கே பெறுகிறார்கள். இப்படியாக இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தையை வாழ்வாக்கக்கூடிய துணிவையும் தைரியத்தையும் அங்கே தூய ஆவியினுடைய ஆற்றலாலே திருத்தூதர்கள் பெற்று அதை மக்களுக்கு எடுத்து செல்லுகின்றனர். அப்படி சொல்லுகிற பொழுது அவர்கள் அச்சமற்றவர்களாக பயமற்றவர்களாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய பெயரிலாலே வல்ல செயல்களையும் அரும் அடையாளங்களையும் நிகழ்த்துபவர்களாக அங்கே மாறுகிறார்கள். ஏனென்றால் பயந்து ஓடி ஒளிந்து இருந்த திருத்தூதர்கள் இயேசு யார் என்பதை மீண்டுமாக அறிந்து கொண்டதால் இவர் எங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கற்றுக் கொடுத்ததை மீண்டுமாக சிந்தனையிலே தெளிவாக பெற்றதால் எவ்வித அச்சத்திற்கும் இடம் கொடுக்காமல் திருத்தூதர்கள் அங்கே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்ட கேள்விக்கு அங்கே செயலாற்றி கொண்டிருப்பவர்களாக மாறுகிறார்கள். எனவேதான் தலைமை சங்கத்துக்கு முன்பாக கூட அவர்கள் தைரியமற்றவர்களாக அல்லாமல் தைரியத்தோடும் இயேசுவின் பெயரிலே நம்பிக்கை கொண்டு தங்களுடைய ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை கண்ட காட்சியின் வெளிப்பாடாக அவரிடமிருந்து பெற்றுக்கொண்ட தூய ஆவியை ஊதுகிறேன், நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள், எவருடைய பாவங்களை மன்னிப்பீர்களோ அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்ற அதிகாரத்தை கொடுத்ததனால் தொடங்கி அவர்கள் பறைசாற்றி கொண்டு சான்று பகர ஆரம்பிக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, அப்படியாக அவர்கள் செல்லுகின்ற பயணத்தில் எவ்வித தடைகள் வந்தாலும் அதை தகர்த்து எறியக்கூடிய இறைவனாக இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு துணையாக, வழித்துணையாக, உடனிருப்பாக, பாதுகாப்பாக, பராமரிப்பாக, கேடையும் கோட்டையும் அரணுமாக அவர்களுக்கு அங்கே இருந்ததால் அவர்கள் துணிவோடு இறைவார்த்தையை அறிவித்தார்கள். அந்த வரிசையிலே இன்றைய முதல் வாசகத்திலே ஸ்தேவான் என்ற மனிதரை நாம் வாசிக்க கேட்கிறோம். அவர் அந்த தலைமைச் சங்கத்துக்கு முன்பாக துணிவோடு இறை வார்த்தையை அறிவிக்கிறார். துணிவோடு ஆண்டவருடைய செய்தியை அவர்களுக்கும் மக்களுக்கும் எடுத்துரைக்கிறார். அப்போது இன்றைய முதல் வாசகத்திலே பார்க்கிறோம், ஆண்டவருடைய பெயராலும் அவர் மீது நம்பிக்கை வைத்ததாலும் அவர் வழியாக தூய ஆவியினுடைய வல்லமையை பெற்றதாலும் அவர் இவ்வாறாக செயல்படுகிறார் என்ற ஒரு சொல்லாடலை அங்கே நாம் பார்க்கிறோம். எப்படி இந்த அளவு துணிவு மிக்கவராக அவர் மாறினார் என்று சொன்னால், திருத்தூதர்கள் வழியாக நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்ற கேள்விக்கு பதில் கொடுத்தவராக அங்கே ஸ்தேவான் இருக்கிறார். ஆனால் இந்த ஸ்தேவானை விசாரிக்கிற அந்த குழுமம் முழுவதும் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், செய்யக்கூடாததை அங்கே ஸ்தேவானுக்கு செய்கிறார்கள். இதுதான் ஒரு முரண்பாடு. செய்ய வேண்டியது எது என்று இயேசு கட்டளை இடுகிறார், அதை திருத்தூதர்கள் செய்கிறார்கள், அதையே படிப்பனையாக மற்றவருக்கு கொடுக்கிறார்கள், அதை யாரெல்லாம் பயிற்சி பெற்று ஏற்று நடக்க விரும்புகிறார்களோ அவர்கள் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்ற கேள்விக்கு மிக தெளிவாக பதில் கொடுக்கிறார்கள் ஸ்தேவானை போன்று. ஆனால் ஸ்தேவானை குற்றவாளி கூண்டிலே நிறுத்த விரும்புகிற தலைமைச் சங்கத்தினரும் அங்கே இருந்தவர்களும் இயேசுவுக்கு எதிராக சூழ்ச்சி செய்தவர்களும் இயேசுவை அரசியல் கொலையாக கொன்றவர்களும் இயேசுவினுடைய உயிர்ப்புக்காக பயந்து கொண்டிருந்தவர்களும் என்ன செய்கிறார்கள் என்றால், செய்யக்கூடாத செயலை அங்கே செய்வதை தான் இன்றைய முதல் வாசகத்திலே நாம் வாசிக்கிறோம். அப்படி என்றால் எவை எவை செய்யக்கூடாதவை? தூண்டி விடுவது, பொறாமை கொள்வது, தடுத்து நிறுத்துவது, பொய் சான்று உரைப்பது, பழித்துரைப்பது, சொல்ல விரும்பாத சொற்களையெல்லாம் சொல்வது, கொலை செய்ய திட்டம் தீட்டுவது, இறுதியாக தங்களுடைய அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துவது, இதைத்தான் அங்கே ஸ்தேவானுக்கு அவர்கள் செய்தார்கள் என்பது இன்றைய முதல் வாசகத்தினுடைய சுருக்கமாக இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இன்றைய நற்செய்திக்கு வருகின்ற பொழுது இயேசு கிறிஸ்து மிக தெளிவான ஒரு பார்வையை அந்த மக்களுக்கு வழங்குகிறார். என்னவென்றால், 5000 பேருக்கு இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார்? உணவு கொடுக்கிறார். 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் வைத்து 5000 பேருக்கும் அதற்கு மேற்பட்ட மக்களுக்கும் அங்கே புல்தரையிலே அமர்ந்தவர்களுக்கு உணவு கொடுக்கின்ற பொழுது 200 தெனாரியத்திற்கூட வாங்கி வந்தாலும் இவர்களுக்கு பத்தாதே என்று சொல்லுகிற திருத்தூதர்களுடைய வார்த்தைகளை மீறி அவர் அங்கே அருண் அடையாளம் செய்கிறார் என்று சொன்னால், மக்களுடைய மனநிலையை மிக தெளிவாக இயேசு புரிந்து வைத்திருந்தார் என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த உணவளிப்பும் பகிர்ந்தளிப்பும் அருள் அடையாள கொண்டாட்டமும் அங்கே முடிவுற்ற பின்பு சீடர்களும் இயேசுவும் எங்கே செல்கிறார்? கபர்நாகூமுக்கு செல்கிறார்கள். நன்றாக இந்த நற்செய்தி பகுதியை உன்னிப்பாக கவனித்து பயணியுங்கள். இயேசு ஒரு சமூக கூட்டத்தை, அந்த மக்கள் கூட்டத்தை என்ன செய்கிறார் என்று சொன்னால், எனக்கு உரியவர்களாக அவர்கள் இருக்கிறார்களா அல்லது அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றுபவர்களாக அங்கே அவர்கள் இருக்கிறார்களா என்று சோதித்து பார்க்கிறார். ஏனென்றால் அன்புக்குரியவர்களே, இன்றைய நற்செய்தியினுடைய தொடக்கத்திலே இயேசு மிக அழகாக சொல்லுகிறார், நீங்கள் என் அரும் அடையாளங்களை, அதாவது நான் செய்த எல்லா விதமான அரும் அடையாளங்களை கண்டதால் அல்ல, மாறாக வயிறார உண்டதால் நீங்கள் என்னை தேடுகிறீர்கள் என்று இயேசு சொல்லுகிறார். இயேசுவில் பிரியமானவர்களே, நீங்களும் நானும் இன்றைய நாளிலே ஆண்டவரை எதற்காக தேடுகிறோம் என்பதை சற்றாழமாக யோசித்து பார்க்க வேண்டும். ஆலயத்திற்கு சென்றால் அதிகாரம் கிடைக்கும், ஆலயத்திற்கு சென்றால் நமக்கு தேவையான பொறுப்பு கிடைக்கும், ஆலயத்திற்கு சென்றால் நாம் நம்முடைய வைராக்கியத்தோடு வாழலாம், ஆலயத்திற்கு சென்றால் நாம் காலரை தூக்கிவிட்டு நடக்கலாம், ஆலயத்திற்கு சென்றால் என்னால் தான் எல்லாம் நடக்கிறது என்று சொல்லி ஒருவித மம்மதையோடு நடக்கலாம் என்று ஒரு சிலர் நடந்து கொண்டிருக்கின்றோம். அப்படி நடக்கக்கூடிய காரியமெல்லாம் இன்று இயேசு கேட்பது போல, வயிறு நிறைய உண்டதால் நீங்கள் என்னை தேடுகிறீர்கள் என்பதற்கு சமம். ஏனென்றால் வயிற்று பசிக்காக நிறைவான உணவு கிடைக்கும் என்றுதான் இயேசுவை தேடி வந்தார்களே ஒழிய, அவர்கள் இறை வார்த்தையே எங்களின் உணவு என்று அவர்கள் அங்கே தேடி வரவில்லை. அப்படிப்பட்ட மனநிலையில்தான் அதிக நேரங்களிலே நாம் ஆண்டவரை ஆலயத்திற்கு தேடி சொல்கிறோமோ என்ற வருத்தம் எனக்குள்ளே ஆழமாக இருக்கிறது அன்புக்குரியவர்களே. ஏனால் இன்று நடக்கக்கூடிய இந்த செயல்பாடுகளை எல்லாம் பாருங்களே, இந்த சாத்தானின் ஆதிக்கம் நிறைந்த இந்த சமூகத்திலே, இந்த உலகத்திலே நாம் ஆண்டவருக்கு கணக்கு பார்க்கிறோம். ஒரு மணி நேரம் பூசை வச்சு முடிச்சுட்டு போக வேண்டியதானே, இந்த சாமியார் ஏன் போட்டு வல வல நிழுத்துக்கிட்டு இருக்கிறார்? சில பேர் அறிக்கை வாசிக்க ஆரம்பித்தோன்னே இவன் அப்பீட்டு ஆயிடுவான், வெளியில் போயிடுவான் அம்பாட்டுக்கு எழுந்திரிச்சு. அதே மாதிரி பிள்ளைங்களை வந்து மறைக்கல்விக்கு அனுப்பி வைங்கன்னா, ஃபாதர் அரை மணி நேரத்தில் முடிச்சிருவீங்களா ஃபாதர், அங்கே மூணு மணி நேரம் உட்காந்து படம் பார்த்துக்கிட்டு இருப்பான், இடையில ஸ்நாக்ஸ் வேறு, எந்திரிச்சு போகக்கூட முடியாமல் கொண்டு வர சொல்லுவான், ஸ்நாக்ஸை உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டே படம் பார்ப்பாங்க. ஸ்கூலுக்கு போகும்போது மட்டும் 8:30 ஓடி போயிடணும், ஆனால் பூசைக்கு வரும்போது மட்டும் எப்படி வருவோம்? ஆ, இப்போ தானே முத வாசகம் முடியுது, ஆ சாமியார் பிரசங்கத்தை முடிக்கிட்டோம் அப்புறம் போவோம் என்று இந்த உலகத்தோடு ஒட்டி வாழ்வதால் எது இந்த உடலுக்கு நிறைவு கொடுக்குமோ அதை தேடி தேடி அலைகிறோம். எனவேதான் ஆண்டவரை தேடாத மக்களாக நாம் மாறியிருக்கிறோம் என்று இன்றைய நற்செய்தியின் வழியாக இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்கிறார் அன்புக்குரியவர்களே. ஆனால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று அந்த மக்கள் இயேசுவை பார்த்து கேட்டது போன்று, இந்த பலிபூசை முழுவதுமாக, இந்த பலிபூசை முடிந்த பின்பாக நம்முடைய வாழ்க்கையில் நாம் கேட்க வேண்டிய கேள்வியும் இதுதான். இதற்கான பதில் என்ன? அதைத்தான் இப்பொழுது நாம் பார்ப்போம். நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று இயேசுவிடம் கேட்ட அந்த மக்களுக்கு இயேசு என்ன சொல்லுகிறார்? கடவுளிடமிருந்து வந்தவரை, கடவுள் அனுப்பியவரை நம்பி அவர் சொல்வதை செய்யுங்கள் என்பதுதான் நற்செய்தியிலிருந்து நாம் பெறுகிற இறை செய்தியாக இருக்கிறது. அதை 5 வகையாக நான் பிரித்து விடுகிறேன். ஒன்று, என்ன செய்ய வேண்டும் என்பதற்கு நாம் கொடுக்க விரும்புகிற அல்லது நாம் கொடுக்க நினைக்கிற அல்லது நாம் கொடுக்க வேண்டிய பதில் எவ்வாறாக இருக்க வேண்டும் என்றால், முதலாவதாக ஆண்டவரை தேட வேண்டும். கொலோசியர் கழுதிய திருமுகம் 1:10 இறைவார்த்தையிலே பார்க்கிறோம், நீங்கள் அனைத்திலும் ஆண்டவருக்கு உகந்தவற்றை செய்து அவருக்கு ஏற்புடையவர்களாய் நடந்து கொள்ள வேண்டும். நீங்கள் பயன் தரும் நற்செயல்கள் அனைத்தும் செய்து கடவுளை பற்றிய அறிவில் வளர வேண்டும். அன்புக்குரியவர்களே, இதுதான் நாம் செய்ய வேண்டிய முதல் காரியம், ஆண்டவரை தேட வேண்டும். இரண்டாவதாக, ஆண்டவரில் புது படைப்பாக மாற வேண்டும். இதைத்தான் கொரிந்தியர்களது 2:17 இறைவார்த்தையிலே பார்க்கிறோம், ஒருவர் கிறிஸ்துவோடு இணைந்திருக்கும் போது அவர் புதிதாக படைக்கப்பட்டவராய் இருக்கிறார், பழையன கழிந்து புதியன புகுந்தன அன்றோ. எனவே யாரெல்லாம் இயேசுவை கண்ணார கண்டு அவருக்கு உரியவற்றை தேட முற்படுகிறோமோ அவர்கள் இரண்டாவதாக என்ன செய்ய வேண்டும் என்றால், கிறிஸ்துவுக்குள் இணைந்து புது படைப்பாக மாற வேண்டும். இதை எப்படி புரிந்து கொள்வது? நாம் செய்கிற பாவங்கள், குற்றங்கள், குறைகள் இவற்றிலிருந்து மாறினாலே போதும், நாம் புது படைப்பாக மாறிவிடுவோம் அன்புக்குரியவர்களை. மூன்றாவதாக என்ன செய்ய வேண்டும்? கடவுளுக்கு பணிந்து வாழ வேண்டும். இதைத்தான் யாக்கோபு புத்தகம் 4:7 இறைவார்த்தையிலே பார்க்கிறோம், கடவுளுக்கு பணிந்து வாழுங்கள், அழகையை எதிர்த்து நில்லுங்கள், அப்போது அது உங்களிடமிருந்து ஓடி போகும் என்று யாக்கோபு சொல்லுகிறார். அதாவது பணிந்து நிற்பது, இன்றைய சமூகத்திலே, இன்றைய உலகத்திலே யாருக்கு நாம் பணிந்து நிற்கிறோம்? பணத்துக்கும், பதவிக்கும், பட்டத்திற்கும், அதிகாரத்துக்கும், ஆணவத்துக்கும், அகந்தைக்கும், நாம் செய்கிற சிற்றின்ப செயல்பாட்டுக்கும் பணிந்து இருக்கிறோம். ஆனால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், இதற்கெல்லாம் பணிந்து கீழ்ப்படிந்து நடப்பதை காட்டிலும் இவற்றையெல்லாம் விடுத்துவிட்டு கடவுளுக்கு பணிந்து வாழுகிற பொழுது நாம் கடவுளுக்கு உரியவற்றை தேர்ந்தெடுத்து புது படைப்பாக மாறி அவருக்கு பணிந்து வாழுகிறோம் என்று அர்த்தம். 4வதாக, ஏமாற்று வழிகளை நம்பக்கூடாது என்பதுதான் நான்காவதாக கடவுள் சொல்லுகிற சிந்தனை. இதைத்தான் எபேசியர்களுடைய திருமுகத்திலே நான்காம் அதிகாரம் 14வது இறைவார்த்திலே இவ்வாறாக பார்க்கிறோம். மனிதர்களின் தந்திரங்களையும் சூழ்ச்சிகளையும் தவறுக்கு வழிநடத்தும் ஏமாற்று வழிகளையும் நம்பி அவர்களின் போதனைகள் என்றும் காற்றால் அடித்து செல்லப்பட்டு அங்கும் இங்குமாக அலைகழிக்கப்படுகிறது என்று வாசிக்கிறோம். அப்படி என்றால் இது எதை குறிக்கிறது? நம்பி மோசம் போகாமல் நம்மையே வளர்த்தெடுக்க ஆவல் கொள்ளுகிற ஆண்டவரை நம்பி வாழ வேண்டும் என்பதுதான். இறுதியாக நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய பாவங்களை நாமே ஒப்புக்கொள்ள வேண்டும். இதைத்தான் யோவான் தன்னுடைய முதல் திருமுகத்திலே 1வது அதிகாரம் 9வது இறைவார்த்தையிலே இவ்வாறாக சொல்லுகிறார். நம் பாவங்களை நாம் ஒப்புக்கொள்வோம் என்றால் கடவுள் நம் பாவங்களை மன்னித்து குற்றம் அனைத்திலிருந்தும் நம்மை தூய்மைப்படுத்துவார். ஏனெனில் அவர் நம்பிக்கைக்குரியவர், நேர்மையாளர் என்று பார்க்கிறோம். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, அந்த மக்களை போன்று வயிறார உணவு உண்டதால் ஆண்டவரை நாம் தேடி செல்கிறோமா, அல்லது உண்மையான இறை வார்த்தையின் மீது பசித்தாகம் கொண்டவராக ஆண்டவரை தேட போகிறோமா என்பது அவரவர் கையில் இருக்கிறது. இதைத்தான் இன்றைய நாளிலே கடவுள் உங்களுக்கும் எனக்கும் இறை செய்தியாக வெளிப்படுத்துகிறார். அன்புக்குரியவர்களை, சிந்தித்து பார்ப்போம். ஆண்டவருடைய ஆசீர் என்பது அல்ல பெரியது. ஆண்டவருடைய இரக்கம் என்பது நாம் நினைப்பதற்கு மேலானது. ஆண்டவர் கொடுக்க விரும்புகிற மன்னிப்பு என்பது நாம் எண்ணத்திற்கு அப்பாற்பட்டது. ஆண்டவருடைய உடனிருப்பு என்பது நம்முடைய வரையறைகளை கடந்து தாண்டி நிற்பது என்பதை இயேசு இந்த உயிர்ப்பின் காலங்களுக்கு மிக உன்னிப்பாக நம்முடைய வாழ்க்கையிலே எடுத்து காட்டி கொண்டிருக்கிறார். நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே அந்த மக்களை போன்று என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டோம் என்றால் ஆண்டவர் கொடுக்கிற செய்தி இதுவாகத்தான் இருக்கிறது. சீராக் புத்தகம் 2வது அதிகாரம் 6வது இறைவார்த்தையில் இவ்வாறாக பார்க்கிறோம். ஆண்டவரிடம் பற்றுறுதி கொள், அவர் உனக்கு துணை செய்வார். உன் வழிகளை சீர்படுத்து, அவரிடம் நம்பிக்கை கொள். ஆமீன். சகோதர